إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العلي العظيم الله إن الذي يارك ليه أم الشهودك ليه الله يبيند تقوى سيده அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்துவிட்டால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய சுன்னாவை பற்றியும் அவர்களுடைய தாவாவை பற்றியும் அவர்களுடைய அஹ்லாக் நற்குணங்களை பற்றியும் அவர்கள் சொல்லித்தந்த காட்டித்தந்த போதனைகளை பற்றியும் நாங்கள் பேசுவது வழக்கம். அது எங்களுடைய ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி நேசித்தார்கள், குழந்தைகளுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குழந்தைகளுக்கு காட்டிய அன்பு, குழந்தைகளுக்கு காட்டிய பாசம் எந்த அளவுக்கு அல்லாஹுவை அஞ்ச வைத்தது, எந்த அளவுக்கு அந்த விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் ஊடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இறை தூதர் என்று சொல்லி நம்பி இருப்பது போன்று அவர்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு வஹியை கொடுத்தான். அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனக்கு விருப்பமான ஒரு ஹபீபாக ஆக்கிக் கொண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு இன்னும் பல அருக்குடைகளையும் ஞாமத்துகளையும் மக்காமே மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை உயர்த்தி இருக்கிறான். அது உண்மை, அதில் யாருக்கும் மாற்று கருத்துக்களும் இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நாயகமே நீங்கள் உம்மத்துக்கு சொல்லுங்கள், மனித கோடிகளுக்கு சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன், உங்களுக்கு இருக்கக்கூடிய மறதி எனக்கும் இருக்கத்தான் செய்யும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எனக்கும் இருக்கத்தான் செய்கிறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் எனக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, யூஹா இலைய, வித்தியாசம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு வஹி என்று சொல்லக்கூடிய ஒன்றே அறிவிக்கப்பட மாட்டாது. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஹி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். காலையிலும் மாலையிலும் என்னை சந்திப்பதற்காக வேண்டி, எனக்கு வஹி சொல்லித்தவதற்காக வேண்டி, குர்ஆனுடைய பாராயணத்தை சொல்லிக்காட்டுவதற்காக வேண்டி சையதுனா ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் ஊடாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, நம்மில் அநேகமானவர்கள் பாவம் செய்வதற்கு காரணமாக இருப்பவர்கள் எங்களுடைய குழந்தைகள். சில பெற்றோர் இருக்கிறார்கள் நல்லவர்கள், உண்மையிலேயே நல்லவர்கள், அவர்களுடைய குணம், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய அனைத்துமே பாராட்டப்பட வேண்டியவைகள். ஆனாலும் கூட குழந்தைகளின் மீது உள்ள அன்பு, குழந்தைகளின் மீது உள்ள பாசம், குழந்தைகளின் மீது இருக்கக்கூடிய இரக்கம்,
அவர்களுக்கு பாவத்தினுடைய கதவை திறந்து விடுகிறது. பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை செய்வதற்கு அந்த குழந்தைகளும் இது உள்ள அன்பு காரணமாக ஆகிவிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை நேசித்தார்கள், குடும்பத்தை வழிநடாத்தினார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, அந்த அன்பு அந்த பாசம் ஒரு போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவம் செய்வதற்கு ஒரு கதவாக இருக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசித்தார்கள் சொன்னால், குழந்தைகளுக்கு மத்தியில் வித்தியாசமான கண் கொண்டு பார்ப்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குழந்தைகளை வித்தியாசமான கண் கொண்டு பார்க்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறார். ஹஜ்ரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் சையிதுனா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு வித்தியாசமான கண் கொண்டு பார்த்ததின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் என்ன? அவர்கள் பார்க்கவில்லை, அல்லாஹ் பார்க்க வைத்து விட்டான். அவர்கள் செய்யவில்லை, அல்லாஹ் அவர்களை செய்ய செய்து விட்டான். எதற்காக என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி. 11 சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடத்தில், 12 சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒருவரை மாத்திரம் வித்தியாசமான கண் கொண்டு ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்ததின் விளைவு என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல வகையான இன்னல்களை சந்திக்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. இவைகளை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீதம் செலுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் நீதம் செலுத்தக்கூடியவன், நீதி என்று சொல்லக்கூடியது அனைவருக்கும் சொந்தமானது. இந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய பாசறையில் வாழ்ந்த ஒரு சஹாபி ஹஜ்ரத் நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பேரீச்சம்பழ தோட்டத்தை ஹதியாவாக கொடுத்து விட்டார், கிஃப்டாக கொடுத்து விட்டார், நன்கொடையாக கொடுத்து விட்டார். இன்று எங்கள் எத்தனையோ பேர் அப்படி செய்கிறார்கள். குழந்தைகளுக்கு கடையை எழுதி விடுவார்கள், காணி பூமியை எழுதி விடுவார்கள், வீடு வாசலை எழுதி விடுவார்கள், கிஃப்டாக கொடுத்துடுவார்கள். ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அது எப்பதறியுமா கிஃப்டாக மாறும். எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் எழுதப்பட வேண்டும். அது என்னுடைய வாழ்நாளுக்கு பிறகுதான் உனக்கு சொந்தம் என்று சொன்னால், நீங்க எழுதி கொடுத்த அந்த கிஃப்ட் டீட் நாட்டு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தாலும், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அந்த கிஃப்ட் டீட் அது வேலிட் இல்ல. அதோட மௌத்துக்கு பிறகு அது கிழித்து வீசப்பட்ட வேண்டும். அந்த சொத்து அனந்தர சொத்தாக மாறிவிடும். இதை சம்பந்தப்பட்டவர்கள் உலமாக்களை அணுகி, குழந்தைகளுக்கு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறேன், ஒரு காணியை கொடுக்க போறேன், ஒரு பூமியை கொடுக்க போறேன், ஒரு வீட்டை கொடுக்க போறேன், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு லாயர்கிட்ட பேசி எழுதுறதுக்கு முன்னால அவரிடத்தில் சில ஆலோசனைகள் பெறுவது போன்று ஒரு ஆளுமை நாடி ஒரு ஆளுமிடத்தில் போய் இதை எப்படி எழுத வேண்டும், இதை பற்றி சரியா என்ன சொல்லி இருக்கிறது என்பதையும் ஒரு கரம் கேட்டுக் கொள்வது உங்களுக்கு மிக முக்கியமானது. தன்னுடைய ஒரு குழந்தைக்கு மாத்திரம் காணியை எழுதி கொடுத்து விட்டார்கள், ஒரு பூமியை கொடுத்து விட்டார்கள். தன்னுடைய மனைவி சொல்லிட்டா, நுஃமான் பஷீருடைய உம்மா சொல்லிட்டா, பாப்பாவை பஷீரை பார்த்து இந்த விடயத்தை நீங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிடத்தில் போய் இதற்கு கிளியரன்ஸ் எடுக்காத வரையில் இதுக்கு நான் உடந்தையாக மாட்டேன். நபியிடத்தில் போய் நீங்க இதுக்குரிய தெளிவு கேட்டு வாருங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த சஹாபி ஹஜ்ரத் நுஃமான் ரழியல்லாஹு பஷீர் ரழியல்லாஹு தஆலா நபியிடத்தில் போய் கேட்ட சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கேட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் எப்படி நீங்க கொடுத்து விட்டீர்களா என்பதாக, உங்களுக்கு இருக்கக்கூடிய மீதமுள்ள குழந்தைகளுக்கு எப்படி கொடுத்தீங்களா, இப்படி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்தீங்களா கேட்ட சந்தர்ப்பத்தில் இல்லை என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக சொன்னார்கள், இந்த அட்டகாசத்துக்கு நீங்கள் என்னை சாட்சியாக ஆக்க போறீங்களா கேட்டாங்க, இந்த பாவமான கருமத்துக்கு நீங்கள் என்னையும் துணையாக்க போகிறீங்களா, இப்படிப்பட்ட பாவமான கருமத்தில் நான் ஒரு போதும் பங்காளியாக மாட்டேன், விட்னஸ் ஆக வரமாட்டேன் என்று சொல்லி அதை தட்டிவிட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மூத்த பிள்ளையாக இருக்கலாம், இளைய குழந்தையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் சொத்துக்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஜீவிய காலத்தில் சொத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சரி சமமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை நேசித்தார்கள், மனைவிமார்களை நேசித்தார்கள், பிள்ளைகளை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசம் என்று சொன்னால், நாங்கள் அப்படி நேசிக்க மாட்டோம், எங்களால் அப்படி நேசிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகள், அதில் நாலு பேர், மூணு குழந்தைகள் ஆண் குழந்தைகள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஆண் குழந்தைகள் அனைவரும் அவர்களுடைய சிறு பிராயத்திலேயே மௌத்தாகிவிட்டார்கள். அப்துல்லாவும் மௌத்தாகிவிட்டார், காசிமும் மௌத்தாகிவிட்டார், இப்ராஹிமும் மௌத்தாகிவிட்டார், ரலியல்லாஹு தஆலாஹும். இது மூணும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆண் குழந்தைகள். அல்லாஹ் அவர்களை சிறு பிராயத்திலேயே மௌத்தாக்கிவிட்டான். ஏன் மௌத்தாக்கினான் என்பதற்கும் சில உலமாக்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஏன் மௌத்தாக்கினான் என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுவுக்கு முன்னால் வாழ்ந்த அத்துணை நபிமார்களுக்கும் அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்திருந்தான். அந்த குழந்தைகளை அல்லாஹ் நபியாக மாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டு குழந்தைகள் இஸ்மாயில் இஸ்ஹாக் அல்லாஹ் நபியாக மாற்றினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களை நபியாக மாற்றினான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யஹ்யாவை அல்லாஹ் நபியாக மாற்றினான். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுஃபை அல்லாஹ் நபியாக மாற்றினான். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாகூபை அல்லாஹ் நபியாக மாற்றினான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் ஒரு ஆண் குழந்தை இருக்க வேண்டியிருந்தால் அல்லாஹ் அந்த குழந்தையை நபியாக ஆக்கினால்தான் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கண்ணியமாக இருக்கும். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய முடிவு என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை, அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வர முடியாது, அவர்கள் கடைசி நபி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் முத்திரையாக சொல்லிவிட்டான், உங்கள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தந்தையாக ஆக்கவில்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை ஆணித்தரமாக உலகத்திற்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொல்லவுடைய குழந்தைகளில் நாலு பெண் குழந்தைகள், இவர்களில் மூத்த மகளார் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு ஆச்சரியம் என்னவென்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள், இதை மிக நுணுக்கமாக கேட்க வேண்டும். முதலாவது ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு தான் நிக்காஹ் செய்து கொடுத்தார். இஸ்லாத்துக்கு முன்னால் நடைபெற்ற திருமணம், இஸ்லாத்துக்கு முன்னால் நடந்த கல்யாணம், எப்பொழுது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பித்தாரோ அன்றைய நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. மகள்மார் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் மருமக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபுல் ஆஸ் காதலாகத்தான் இருந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மகளுடைய மருமகன் காமிராகத்தான் இருந்தார். அபுல் ஆசன் செல்லக்கூடியவர் எதுவரைக்கும் காமிர் என்றால் மக்காவுடைய 13 வருட காலமும் காமிராகத்தான் இருந்தார். ஆனால் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. பத்ர் யுத்தத்திலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மருமகன் அபுல் ஆசன் செல்லக்கூடியவர் ஜைனபுடைய கணவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய எதிரிகளுடைய கூட்டத்தில் அவரும் இருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் பழைய அதாவது சிறை கைதியாக பிடிக்கப்பட்டார். நீண்ட ஒரு சரித்திரம், நீண்ட ஒரு சம்பவம். அன்புக்குரிய சகோதரனை பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹுடைய ஒரு மகளுடைய கணவன் ஒரு காவிராக இருந்திருக்கிறார். எதுவரைக்கும் என்றால் ஃபத்ஹ் மக்காவுடைய காலம் வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழ இல்லை, பிரிந்து வாழ்ந்தார்கள். பத்ர் யுத்தத்துக்கு பிறகு ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த அபுல் ஆசன் சொல்லக்கூடியவர் ஒரு உடன்படிக்கையின் பிரகாரம் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். மக்கா முக்கரமாக இருந்து மதீனா முனவ்வராவுக்கு மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஒருவருடைய மனைவி காவிராக இருப்பது அது பெரும் பாவம். குர்ஆனுடைய சட்டம் இறங்கிவிட்டது, திருமணம் முடிக்க முடியாது. காவிரிகளோட வாழ முடியாது. ஒருவருடைய மனைவி காவிராக இருப்பது, ஒருவருடைய கணவன் காவிராக இருப்பது, அன்புக்குரிய சகோதரே, இது ஒரு பெரும் பாவம். ஆனாலும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். இவர் தான் வாப்பா, இவர் தான் உம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நசபு, ஒரு சேன் அங்க இருக்கிறது. அந்த சேன் அழிக்கப்பட முடியாது. அபு ஜஹலுடைய மகன் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருடைய வாப்பா, ஒருவருடைய தாய் காவிராக இருந்தாலும் கூட ஆனால் அவருடைய நசம், அவருடைய பரம்பரை இருக்கும். ஆனால் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த ஒருவருடைய மனைவியும் ஜானியாவாக இருக்க முடியாது, விபச்சாரியாக இருக்க முடியாது. நபிமார்களுடைய மனைவிமார்கள் காதல்களாக இருந்திருக்கிறார்கள். வரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரூ இம்ராத நூஹின் வம்ராத லூத். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா பஹத் இம்ராது நபியின் பத், இந்த ஒரு நபியினுடைய மனைவியும் விபச்சாரியாக இருக்கவில்லை, ஜானியாவாக இருக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரனே, அன்பான பெரியார்களே, சில உலமாக்கள் குஃபரை விடவும் மோசமான ஒரு பாவமாகத்தான் ஜினாவை பார்த்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தில் அது சரிந்து வளைந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அனைவருக்கு நம்மை பாதுகாப்பானாக. முன்னாலேயே அபூலஹபுடைய ரெண்டு மக்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தான். இந்த ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய சூரா இறங்கியதுக்கு பிறகு டிவோர்ஸ் பண்ணப்பட்டு விட்டார்கள், தலாக்கு சொல்லப்பட்டு விட்டார்கள். நபிகளாளுடைய ரெண்டு குழந்தைகள் தலாக்கு சொல்லப்பட்ட நிலையில் விவாகரத்து வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலாஹா அந்த ரெண்டு பேரையும் அரவணைத்தார்கள், சேர்த்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு குழந்தைகளையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தார்கள். முதலாவது நிக்காஹ் செய்தாங்க உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு குல்சூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு குல்சூமோட வாழ்றாங்க, கணவன் மனைவியாக வாழ்றாங்க. இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை மிக ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவியாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பத்ர் யுத்தம் ஆயத்தமாகிறது. பத்ருக்காக வேண்டி யா ஹைரல்லாஹி இருக்கவி, யா ஹைரல்லாஹி இருக்கவி என்று சொல்லி தஸ்கீல் செய்யப்படுகிறது. பத்ருக்கு போக வேண்டும், ஒரு ரப்பு அஸ்ஃபல மின்கும், அதாவது சிரியா நாட்டிலிருந்து வரக்கூடிய அபூ சுஃபியானுடைய வியாபார கோஷ்டி எங்கு வழியாக கடல் மார்க்கமாக வந்து கரை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும், அதற்கு ஆயத்தமாகங்கள் என்று சொல்லி ஒரு படை திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஆயத்தமானார்கள், நானும் பத்ரில் பங்கெடுக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மனைவி உம்மு குல்சூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள், தனியே இருக்கிறாள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். ஏற்கனவே உம்மு மௌத்து ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, வாப்பா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் பத்ருல பங்கெடுக்க போறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தனியே விட்டுட்டு போறதா என்ன செய்வது? பத்ர் என்று சொல்லக்கூடியது உஹுத் அல்ல, பத்ர் என்றது ஹந்தக் அல்ல, அது பத்ர். அதுல பங்கெடுத்தவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விசேஷமான தன்மையை கொடுத்துட்டான், அவர்களுடைய சிறப்பு வேற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் உஸ்மானை பார்த்து உனக்கு பத்ருக்கு போறதை விடவும் உன் மனைவியினுடைய சேமத்தை விசாரிப்பதற்கு நல்லவன் என்று சொல்லி நிறுத்தி விட்டார்கள். இதுதான் இஸ்லாம் குடும்பத்துக்கு கொடுத்த மரியாதை, இதுதான் இஸ்லாம் குடும்பத்துக்கு கொடுத்த கண்ணியம். அன்புக்குரிய சகோதரர்களே, மனைவியை பார்த்து குடும்பத்தை கட்டி எழுப்புவது, குடும்ப உணர்வுகளை பாதுகாப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசித்தார்கள். அதற்கு பிறகு பத்ருக்கு போய் வாராங்க, வார வழியில ஹஜ்ரத் உம்மு குல்சூமுடைய வஃபாத் நடந்துவிட்டது. அதற்கு பிறகு இரண்டாவது முறையாகவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மூணாவது மகள் ஹஜ்ரத் ருக்கையாவை ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை நிக்காஹ் செய்து கொடுத்தாங்க உஸ்மானுக்கு. ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரே ஒரு சஹாபி, உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர், ஒரு நபியினுடைய ரெண்டு மகள்மாரை முடித்தவர். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இந்த மூணு குழந்தைகளும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்திலேயே மௌத்தாகி விட்டார்கள். யாருமே எஞ்சி இருக்கவில்லை, ஒரே ஒரு பெண்ணை தவிர. பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜீவிய காலத்தில் ஆறு குழந்தைகளை இழந்து விட்டார்கள், ஆறு குழந்தைகளை இழந்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களை சிலருடைய ஜனாசாக்களில் பங்கெடுத்தார்கள், சிலருடைய ஜனாசாக்களில் பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றும் சில உலமாக்கள் இருக்கிறார்கள். ஏழாவது ஒரு பெண் குழந்தை தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு ஆச்சரியமான பெண். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பெண்ணை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தார். ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வயிற்றிலே வளர்ந்து பெற்றெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை, பெற்றெடுத்த ஒரு குழந்தை தான் அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஃபாத்திமாவை பற்றி ஹதீஸுடைய கிதாபுகளிலும் வரலாறு ஆசிரியர்களும் ஆச்சரியமான தகவல்களை, ஆச்சரியமான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஒரு எப்படி பார்க்கலாம் என்றால், ஒரு தாயாக பார்க்கலாம், ஒரு மனைவியாக பார்க்கலாம், ஒரு மகளாக பார்க்கலாம். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கவி படிக்கும் பொழுது அழகாக சொல்லி காட்டார்கள், ஹிய பின்து மன், ஹிய ஜௌஜு மன், ஹிய உஹ்து மன், மை 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 யுசாவி. அதாவது ஹிய பின்து மன், அவள் யாருடைய மகள், ஹிய ஜௌஜு மன், அவள் யாருடைய மனைவி, ஹிய உம்மு மன், அவள் யாருடைய தாய். இந்த விடயத்தை ஒரு விடயத்தை கருத்தெடுக்க வேண்டும். பெண்களுடைய பங்களிப்பு இஸ்லாத்துக்கு என்ன? நாங்கள் எல்லாரும் எப்பவுமே சொல்றது, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா 2210 ஹதீஸ் ரிவாயத்து செய்ய ஏனும் என்றால், ஏன் எங்களுடைய பெண்களுக்கு ஹதீஸ் படிக்க முடியாது என்று கேட்கிறோம். நிச்சயமாக நியாயம். ஆனா நான் கேட்கிறேன், சையிதத்து நிசா அஹல் ஜன்னா, சுவர்க்கத்து பெண்களுடைய தலைவி என்று பேர் வாங்கின அந்த ஃபாத்திமத்து ஸஹ்ரா எத்தனை ஹதீஸ் ரிவாயத்து இருக்கிறார்? அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. கணவனுடைய பொருத்தம் என்னுடைய பொருத்தம், வீட்டுக்குள்ள பொறுமை தான் அவருடைய சாப்பாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்புக்குரிய சகோதரனே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்திலிருந்து உலகத்துக்கு ஹிய குதுவத்துன் வ உஸ்வத்துன் லில் உம்மஹாதி தர்ஸுல் கபருல் முனீரு ஃபாஹா என்று சொல்லி அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெண்ணுடைய சிறப்பை பற்றி படிக்கிறார்கள். தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம், தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கண்ணாடி, அவளை பார்த்து என்னுடைய குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக்கிக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு அந்த பெண்ணை புகழ்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசித்தார் என்று சொன்னால், சில உலமாக்கள் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட அந்த பெண்ணுக்கு சொல்றாங்க, ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது, அந்த பெண்ணுக்கு ஒரு பட்டப்பெயர், ஆச்சரியமான ஒரு பட்டப்பெயர். அஞ்சு வகையான புண்ணியத்துகள் பட்டப்பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபாத்திமத்து ஸஹ்ரா, பத்தூல் ஸஹ்ரா என்று சொன்னாலே தெரியும், பத்தூல் இன்னும் ஒன்று இருக்கிறது, மூணாவது தாஹிரா, நாலாவது உம்முல் ஹசனை, ஹசன் ஹுசைனுடைய தாய், அஞ்சாவது ஒரு புனை பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, நிக்நேம் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மு அபீஹா, அவளுடைய வாப்பாவுடைய தாய் என்பதாக. உம்மு அபீஹாண்டா கருத்து ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய தாய் உம்மு அபீஹா, மகளுக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர். அந்த ஃபாத்திமாவை பார்த்து மக்கள் சொன்னார்கள், உம்மு அபீஹா, இவ யாரு தெரியுமா, இவட உம்மட, இவட வாப்பட உம்மா. ஏன் காரணம் என்றால், உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ஹதரத் ஹதீஜாவுடைய இடத்துல இருந்து ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியை பாதுகாத்ததின் காரணமாக அந்த பெண்ணுக்கு மக்கள் சொன்னாங்க, இது உம்மு அபீஹா, இது இந்த பெண்ணுடைய வாப்பட உம்மா என்ற பட்டப்பெயரை அன்றைக்கு திருநாமமாக சூட்டிவிட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது எல்லை கடந்து அன்பு வைத்திருந்தார்கள். அந்த அன்பை பற்றி எல்லாம் மிக ஆழமாக கதைக்கலாம், பேசலாம். ஆனாலும் கூட எந்த அன்பு எப்படி இருந்தாலும் சில விஷயங்களில் கராராக இருந்தார்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், பர்த்டே பார்ட்டி செய்யக்கூடாது, மலகத்திரி பத்த வச்ச கூடாது, கேக் வெட்ட கூடாது, என்ன புள்ளைய அறநிர்வாணமா உடுப்பாட்ட கூடாது, என்ன புள்ளைய வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் மீட்ஸ்ல கட்ட கவுன் உடுத்தல்ல, அது தானியாக்களை போல விபச்சாரிகளை போல காட்சியளிக்க கூடிய உடைய உடுப்பாட்டி அனுப்பக்கூடாது, அந்த உடுப்பை வாங்கி கொடுக்க கூடாது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் விருப்பம். ஆனா என்ன தெரியுமா சொல்றாங்க, புள்ளேட மனசு நோகும் அல்லவா. பகுப்பில் 29 பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு 29 பேரும் பர்த்டே கொண்டாடுறாங்க, இந்த புள்ள 30வது ஆள், அந்த புள்ளேட பர்த்டே பார்ட்டி எடுக்க இல்லை, அந்த புள்ளேட நெஞ்சு எப்படி நோகும். அதுக்காக வேண்டி எல்லாரும் உடுக்கிறாங்க, எந்த புள்ள மட்டும் வித்தியாசமா உடுத்தா எந்த புள்ளைய கிளாஸ் ஒதுக்கி வைப்பாங்க, அதுக்காக வேண்டி என்று சொல்லி எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளின் மீது கொண்ட அன்பு பாவத்துக்குரிய காரணமாக ஆகிவிட்டது. இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. ஏ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய ஜிக்ரை விட்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதை விட்டும் உங்களுடைய குழந்தைகளின் மீது உள்ள அன்பு ஒரு நாளும் உங்களை தடுக்க கூடாது. இதைத்தான் சொன்ன அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸில் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இடத்தில் வந்து சிபார்சு செய்கிறீர்கள், பரிந்து பேசுகிறீர்கள். என்ன பரிந்து பேசுகிறார்கள்? ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்த ஒரு கண்ணியமான மனிதர் திருடிவிட்டான். திருடிய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பரிந்து பேசுகிறார்கள், இவரை நாங்கள் விட்டு விடுவோமே, ஹத்தை நிறைவேற்றாமல், தண்டத்தை நிறைவேற்றாமல், அதாவது இவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பனிஷ்மெண்ட் குற்றவியல் சட்டத்தை சற்று நாங்கள் இதிலே பொறுப்புத்தனம் காட்டுவோமே என்று சொல்லி சிபாரிசு செய்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள், ஒரு ஆச்சரியமான கருத்தை தெரிவித்தார்கள். சொன்னார்கள், இன்னமா அஹ்லகல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டதெல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு மனிதர் அந்த கூட்டத்தில் திருடிவிட்டால் தரகூஹு, அவரை விட்டு விடுவார்கள், அவருடைய கையை வெட்ட மாட்டார்கள், அதை அலட்டிக் கொள்ள மாட்டார்கள், அதை பற்றி பேச மாட்டார்கள். ஒரு பலஹீனமானவர், ஒன்றும் தெரியாதவர், ஒரு அப்பாவை திருடிவிட்டால் எல்லாரும் முன்னுக்கு பாஞ்சி அவருடைய கையை வெட்டுவாங்க. அல்லாஹு மீது சத்தியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியமிட்டு சொன்னார்கள், என்னுடைய மகளை விட கண்ணியமான ஒருவர் உலகத்தில் இருக்க முடியாது, சையதுத்துல் சாஹில் ஜன்னா, சுவர்க்கத்து பெண்களுடைய தலைவியாக இருக்கலாம், அப்படிப்பட்ட ஃபாத்திமா தான் திருடி விட்டால் என்று சொல்லி எனக்கு முன்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால், எனக்கு முன்னால் சொல்லப்பட்டு விட்டால், லஃபதத்து யதஹா, அவளுடைய கையையும் நான் வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு போதும் தயங்க மாட்டேன். இதை சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் விளங்க வேண்டும். எத்தனை பேருடைய கழுத்து வெட்டப்படுகிறது, எத்தனை பேருடைய கைகள் துண்டிக்கப்படுகிறது. இதை அன்புக்குரிய சகோதரர்களே, சட்டம் என்றது ஒன்று, அதை யாராலும் மாற்ற முடியாது. கொலைக்கு கொலைதான், யாருக்கு மாற்று கருத்தில்லை. திருடியவருடைய கை வெட்டப்பட வேண்டும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஹத்தரிக்கப்பட வேண்டும். அதுல யாருக்கும் மாற்று கருத்தில்லை. மாற்று கருத்துடையவர்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். மாற்று கருத்து இருக்கும் என்றால் அது முருத்தாகிவிட்டோம். மாற்று கருத்துக்கு இடம் வர முடியாது. அனைவருக்கும் சொல்லுங்கள், அதை சும்மா பேச வேண்டாம். ஆனா ஒன்று இருக்கிறது, அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த லாவை அப்ளை பண்றது, அந்த லாவை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றதில் அன்புக்குரிய சகோதரர்களே, சாட்சிகள் தேவைப்படும், டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும், சட்டங்கள் அங்கே கொண்டு வரப்பட வேண்டும். அந்த சட்டம் அனைவருக்கும் உண்டாக இருக்க வேண்டும். ஆசியா நாட்டைச் சேர்ந்த ஹவுஸ்மேட்டுக்கு மட்டுமல்ல, கருப்பினத்தை சேர்ந்த கருப்பர்களுக்கு மட்டுமல்ல, வெள்ளைக்காரர்களுக்கும் அது நிறைவேற்றப்பட வேண்டும், அரபிகளுக்கும் நிறைவேற்றப்பட வேண்டும். இதைத்தான் மிக விமர்சனமாக ஒரு இணையதளம் குறிப்பிடுகிறது. அமெரிக்கா, ஒரு யூகே, அதாவது யுனைடெட் நேஷனை சேர்ந்த ஒரு இணையதளம் குறிப்பிடுகிறது, 964 நாள், 964 நாள் ரிமான்ல சவுதி பிரசன்ல வாழ்ந்த ஒரு சிறை கைதி, ஒரு பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி உடையவர், அவர் என்ன செய்கிறார், அவருக்கு தூக்கு தண்டனை கொலை என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ராஜதந்திர உறவுகள், டிப்ளமேட்டிக் பேசி, அரசாங்கம் பேசி, ஹியூமன் ரைட்ஸ் பேசி, யுனைடெட் நேஷன் பேசி அவருக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. அவர் போய் இங்கிலாந்தில் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இறங்கிய சந்தர்ப்பத்தில் அவளத்தில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கண்டார்கள். நீங்கள் எப்படி தப்பி வந்தீர்கள், நீங்கள் எப்படி தப்பி வந்தீர்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அவர் சொன்னார், என்னுடைய கடவு சீட்டு தான் என்னை பாதுகாத்தது, என்னுடைய கடவு சீட்டு தான் என்னை பாதுகாத்தது, என்னுடைய பாஸ்போர்ட் அது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் என்பதின் காரணமாக இன்றைக்கு என்னுடைய தலையை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், இல்லை என்றிருந்தால் இந்த தலை என்னுடைய உடம்பில் தைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தை த கார்டியன் என்ற பத்திரிகைக்கு அவர் செய்தியாக கொடுத்திருக்கிறார். இது ஒரு செய்தி உண்மையாக இருக்கும் மேலும், ஆனால் இணைய தளங்களில் இந்த செய்தி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் இந்த மண்டையை வழங்க வேண்டும், உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி போகக்கூடிய சந்தர்ப்பம் மஹரம் யார் என்று சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க. உங்களுக்கு யாரு மஹரம், உங்களுடைய துணை யாரு, உம்ராவுக்கு போகக்குள்ள, ஹஜ்ஜுக்கு போகக்குள்ள, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற போவதற்கே மஹரம் தேவை, அதுல மாற்று கருத்தில்லை. ஆனா ஹவுஸ்மேட்டா போறவருக்கு யாரு மஹரம், இதை பற்றி விளக்கம் கேட்ட சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவினுடைய ஒரு இணையதளம் குறிப்பிடுகிறது. ஆச்சரியமான இணையதளம், ஆச்சரியமான செய்தி. அவர்கள் சொல்லுகிறார்கள், இலங்கை நாட்டிலிருந்து மட்டுமல்ல எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய ஹவுஸ்மேட், எங்களுக்கு நாட்டுக்கு வரக்கூடிய டொமஸ்டிக் சர்வன்ட் இருக்கிற பெண்கள் இருக்கிறார்களே, அந்த பெண்களை நாங்கள் வமா மலக்கத் ஐமானுக்கும் அடிமை பெண்களாக பார்க்கிறோம் என்று சொல்லி. அடிமை பெண் என்றால் யாரு? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனைவியை போன்றே அந்த பெண்ணுடன் எல்லா வகையான உல்லாசங்களையும் கொண்டாடலாம். அதை ஹலாலாக்கி கொண்டு விட்டார்களா? அதை ஆர்வமாக்கி கொண்டு விட்டார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நாடு என்று சொல்லிக் கொள்வது நேசி, உங்களுடைய பொருளாதார கொள்கை எங்கே இருக்கிறது? உங்களுடைய பொருளாதார கொள்கை எங்கே இருக்கிறது? இதை இஸ்லாமிக் பைனான்ஸா, இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை மையப்படுத்திய சென்ட்ரல் வங்கியாக, அதாவது மத்திய வங்கியாக உங்களுடைய வங்கி இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் தொப்பி போட்டு நீங்கள் குரானை அமல்படுத்துகிறோம் என்று சொல்வதின் காரணமாக மாத்திரம் அதை இஸ்லாமிய நாடாக மாற்றாது. உங்களுடைய பொருளாதார கொள்கை எப்படிப்பட்டது? உங்களுடைய பொருளாதார கொள்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வட்டி இருக்கிறதா, லாபம் இருக்கிறதா, இதை பற்றி பேசுவது யாரு? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இவைகள் அனைத்துக்கும் அரபு உலகம் சரியான பதில் சொல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். மேற்கத்திய உலகம் ஒரு பெண்ணுடைய கொலையை வைத்து இவ்வளவு பேசுகிறார்கள். நாங்கள் மேற்கத்திய உலகத்தில் கேட்கிறோம், எத்தனை ஆயிரம் குழந்தைகள், எத்தனை ஆயிரம் பெண்கள் கஸாவில் கொலை செய்யப்பட்டார்கள், மியான்மரில் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எங்கே இருந்தீர்கள் நீங்கள்? எங்கே இருந்தீர்கள் நீங்கள்? நீங்கள் ஒரு ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு விட்டால் அது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம், அதை பற்றி விமர்சிக்க வரவில்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதரே, அந்த பெண்ணுக்காகவே இந்த அளவு குரல் கொடுக்கிறீங்க, இந்த அளவுக்கு பேசுறீங்க, இந்த அளவுக்கு எழுதுறீங்க, இந்த அளவுக்கு எல்லாம் இன்டர்வியூ வைக்கிறீங்க என்று இருந்தால், இந்த கஸாவில் கொலை செய்யப்பட்ட அந்த பச்சிலன் பாலகனுக்காக வந்து பேசக்கூடிய மீடியாக்கள் எங்கே போய்விட்டார்கள்? எப்படிப்பட்ட அடாவடித்தனம் இது, எப்படிப்பட்ட அநாகரிகம் இது? எனவே அன்புக்குரிய சகோதரே, வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளின் மீது உள்ள அன்பு ஒரு போதும் பாவத்திற்கு துணையாக கூடாது. இன்ன ஒன்றையும் சொல்லி காட்ட விரும்புகிறேன். ஒருமுறை புகாரி முஸ்லிமில் கூடிய ரிவாயத்தை நாங்களும் யோசிக்க வேண்டும். ஒருமுறை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டு வேலை பழுக்கள் கூட வறுமையினுடைய கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு குழந்தைகள், கணவனுக்கு தொழில் சரியான தொழில் இல்லை, ஒரு சாதாரண தொழில் செய்யக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவர், வேலை கிடைத்தால் உணவு கிடைக்கும், வேலை கிடைக்காவிட்டால் பசியில வாட வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பத்தை சார்ந்த அந்த ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக் கொள்றாங்க, இன்றைக்கு உங்களோட வாப்பா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபைக்கு சில அடிமை பெண்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க போய் கேட்டா உங்களோட வாப்பா உங்களுக்கு ஒரு அடிமை பெண்ணை தருவாரு, அந்த அடிமை பெண்ணை பாவித்து உங்களோட தேவைகளை பூர்த்தி கொள்ளேலும் தானே, எனவே கேட்டுட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்து, வாப்பாட்ட போறாங்க ஆனா பேச இல்ல, வாப்பாட்ட கதைக்க இல்ல. ஏன் காரணம் என்றால் வெட்கப்பட்டாங்க. முஸ்லீம்கள் முக்மீன்கள் யாசகம் கேட்க மாட்டார்கள், யாரையும் கையேந்த மாட்டார்கள், கேட்ட அல்லாஹ்ட்டத்தான் கேட்பாங்க, கேட்க வெட்கம், அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. இரண்டாவது தடவையாக ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் அப்ளை பண்றாங்க, அட்டையில வைக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தேவை இப்படி இருக்கிறது, கையெல்லாம் இப்படி, வீட்டு வேலை பழுவு இப்படி, வருமானம் இல்லாத பிரச்சனை, ஹசன் ஹுசைனுடைய தேவை இப்படி எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்யுங்கோன்னு சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் குடும்பம் இருக்கக்கூடிய மகள், ஒரே ஒரு மகள், அந்த மகள் ஒரு சுவர்க்கத்து பெண்களுடைய தலைவி, அந்த பெண் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னா, என் வீட்டு கூடைய மாத்தோட இதுக்கு காசி தாங்கொண்டு கேட்கல, என் மவன படிக்க வைக்கோட அதுக்கு காசி தாங்கொண்டு கேட்கல, ஒரு டொமஸ்டிக் சர்வன் வேணும் வீட்டுக்கு தேவைக்கு வேலைக்கு என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதம் நிலைநாட்டினாங்க, சரியான பதில் சொன்னாங்க. அந்த ரெண்டு பேரையும் பார்த்து, வல்லாஹி லா உதீக்குமா, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அடிமைகள் யாரையும் எனக்கு உங்களுக்கு தர முடியாது. ஏன் தர முடியாது தெரியுமா? என்னுடைய திண்ணை தோழர்களில், என்னுடைய அசாபு சுப்பா என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த திண்ணை தோழர்களில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ நாள் கணக்கில் சாப்பிடாமல் வயிறு நெஞ்சு முருகோடே சேர்ந்து இருக்கிறது. அவர்கள் பசியில வாடிக்கொண்டிருக்கிறார்கள். வயிறு அப்படியே காஞ்சி வறண்டிருக்கிறது, சாப்பாடு இல்லாம. நிச்சயமாக நான் இந்த அடிமைகளை விற்க போறேன், பஜார்ல வித்து போட்டு வரக்கூடிய பணத்தெடுத்து நான் என்னுடைய அஸ்ஹாபு சுஃபாவுக்கு உணவு கொடுப்பது தான் என்னுடைய முதலாவது கடமை, அதைத்தான் நான் செய்ய போறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேருக்கும் சொல்லி திருப்பி அனுப்பி வச்சாங்க. இதுக்கு பெயர் சமூக உணர்வு, இதற்கு பெயர் சமூக உணர்வு. இன்றைக்கு உம்மத்தில நாங்க சொல்றோம் ஹவுஸ் மேட் போறாங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை பேர் போய் பார்த்தாங்க, வெள்ளத்தில மக்கள் தாண்டு வீடு இல்லாம, உண்ண உணவில்லாம, தண்ணி இல்லாம மக்கள் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், எத்தனை பேருடைய வணிகமா கன்சல் ஆவிச்சது, எத்தனை பேருடைய ஃபங்க்ஷன் கன்சலாக இருக்கிறது. ஏன் இந்த வலிமாவுக்கு செலவழித்து வச்சிருந்த ஃபங்க்ஷனுக்குள்ள காசு இன்னைக்கு நான் இதை புத்தளத்துக்கு கொடுக்கிறேன், நான் இதை மன்னாருக்கு கொடுக்கிறேன், நான் இதை வெள்ளத்துல தாண்ட மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தவன் எங்க இருக்கிறாங்க? ஆனா சமூகத்தில சீவரை என்ன என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரே, வலிமாக்களை தாம்பிகமாக மாற்றிவிட்டோம், கல்யாணங்களை அலாச்சாரமாக மாற்றிவிட்டோம், கல்யாணங்களை மியூசிக்கல் ஷோக்களாக மாற்றிவிட்டோம், திருமணங்களை பாவத்துக்கு இடமாக மாற்றிவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பேசக்குள்ள பேசுறோம், கணவனும் மனைவியும் ஒன்று சேர்வதற்கு முன்னால ரெண்டரை காத்து தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுண்ணத்தான தொழுகையை பத்தி பேசுறோம். நான் கேட்கிறேன், அன்றைக்கு ராவு கணவனும் மனைவி விசாரித்து இருப்பார்களா? வலிமாக்களை சுருக்குங்கள், கல்யாணங்களை சுருக்குங்கள். 5 நட்சத்திர ஹோட்டல்கள் மாத்திரமல்ல, எந்த ஹோல்லையும் வைத்து நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாற்று மதத்தை சார்ந்த இந்த பௌத்த சகோதரர்களை எங்களுடைய திருமணங்களுக்கு உதாரணமாக்கிக் கொள்வோம். ஒரு 100 பேரை கொண்ட ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 100 பேரை கொண்ட ஒரு குரூப்பை கொண்ட ஃபங்க்ஷன், இதுக்குள் ஆக்கிக் கொள்வோம். இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன், ஜும்மா கடமை எங்கேயோ அங்கத்தான் வலிமாவும் கடமை. எல்லாரும் சொல்லுவாங்க, வலிமாக்கு சொன்னா கட்டாயம் போகணும். யாழ்ப்பாணத்துல சொன்ன வலிமாவுக்கு போக தேவையில்ல, மன்னார்ல சொன்ன வலிமாவுக்கு போக தேவையில்ல. அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க, வலிமா என்று சொன்னா எந்த வட்டத்துள்ளுக்கு ஜும்மா கடமையாகுமோ அந்த வட்டத்துள்ளுக்கு பேய்த்து சாப்பிட்டு வாங்கோ, அது இல்லாம பேய்த்து இன்னைக்கு வலிமா சாப்பிட்டா சுபஹுடைய ஜமாத்து கிடைக்காது. உங்களோட வலிமாவுடைய தரித்திரம் என்னவென்று சொன்னா சுபஹுடைய ஜமாத்தே இல்லாமாக்கி விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, உம்மத்து கஷ்டப்படுறாங்க, உம்மத்து வாடிக்கொண்டிருக்கிறாங்க, வீடு இல்லாம இருக்கிறாங்க, ஹவுஸ் மேடாக போறாங்க, சீதன கொடுமைக்காக வேண்டி போறாங்க, திருமணம் முடித்து கொடுக்க போறாங்க. இதை பத்தி கேட்கறதுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்ல. இன்றைக்கு நேர்மாறாக இதை தொழிலாக செய்றாங்க, ஒரு கூட்டம் தொழில் செய்றாங்க. என்ன கேட்டா சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் சப்ளை பண்றோம், மேன் பவர் சப்ளை பண்றோம். என்ன மேன் பவர்? ஹவுஸ் மேட் அனுப்புறாங்க, அதை சொல்லிக் கொள்றாங்க, பெருமையா சொல்லிக் கொள்றாங்க, நாங்க மிடில் ஈஸ்டுக்கு மேன் பவர் சப்ளை பண்றோம், மேன் பவர் ரிக்ரூட் பண்றோம். அன்புக்குரிய சகோதரே, யார நீங்க ஏமாத்த போறீங்க? உங்களுடைய வருமானம் ஹலாலா? வட்டி வாங்குவதை விடவும் மோசமான பாவம் இது, வட்டி வாங்குவதை விடவும் ஹராமான பாவம் இது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜினா செய்துவிட்டு வாங்கக்கூடிய பணத்துக்கு ஒப்பானது இது. ஏன் நீங்க ஜினா செய்வதற்காக வேண்டி அனுப்பக்கூடிய சமூகத்தை போன்று குழந்தைகளை பிரித்து விட்டு? அன்புக்குரிய சகோதரனே, ஒரு கண்டு குட்டி இருக்கிறது, ஒரு மாடு இருக்கிறது கண்டு, அது தாயத்தில் பால் குடிக்கிறதால் இஸ்லாம் சொல்லுது, நீங்க விற்கக்குள்ள ரெண்டே ஒன்றுக்கு தான் விற்கோணம், பிரித்து விற்க முடியாது. அறுப்பதாக இருந்தா இந்த பசுவை அறுக்க முடியாது, எதுவரைக்கு வேண்டா இந்த தாயிடமிருந்து பால் குடித்து முடிக்கும் வரைக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் போறாங்க புள்ள கிடைச்சி 6 மாசத்துல, இவங்க போறது மட்டுமல்ல இவங்க அனுப்புறது யாரு, இது அனுப்புறதுக்கு ஏஜென்டாக இருப்பவங்க யாரு, இதுக்கு சப்பாக இருப்பவங்க யாரு, இந்த டாக்குமெண்ட் அரபில் உள்ள டாக்குமெண்ட் இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது யாரு, அதுக்கு வரைவிலக்கணம் சொல்றது யாரு? இது வெறுமனே ஒரு ஹவுஸ் மேட் போறா என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. சமூகத்தில் உள்ள அனைவரும் பங்காளிகள், சமூகத்தில் அனைவர்களும் பங்காளிகள், செல்வந்தர்கள் பங்காளி, உலமாக்கள் பங்காளி, அறிவாளிகள் பங்காளி, எழுத்தாளர்கள் பங்காளி. இதை பற்றி பேசுங்கள், இதை பற்றி எழுதுங்கள், பெண்ணுடைய பெண்ணுடைய பெண்தன்மையை பாதுகாருங்கள். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரி, எங்களுடைய செலவீனங்களை குறைத்து அந்த செலவுகள் சரியான இடத்தில் பங்கு வைக்கப்படுவென்றிருந்தால் இந்த நாட்டிலே நடைபெறக்கூடிய இந்த பாவமான கருமத்தை எங்களால் அழிக்க முடியும், எங்களால் இல்லாமலாக்க முடியும். அவருக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகள் மீது கொண்ட அன்பை பாவத்துக்குரிய கதவாக ஆக்கி வைக்காம இருப்பானாக. குழந்தைகளை சரியாக நேசிக்க தகுதி செய்வானாக. குழந்தைகளுடைய தீனுக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய மக்கள் ஆக்கி வைப்பானாக. குழந்தைகளுடைய தீனுடைய குழந்தைகளுக்கு தீனை கொண்டு போய் சரியாக சேர்க்க தகுதி செய்வானாக.
For more lectures, visit slhub.com.